మూలాసనే సందహా గారు మంత్రిత్వంలోకి నామయోజన కరాలి.
ఆర్డర్ ప్లీజ్. కరు శ్రీధరన్ మంత్రితుమా.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் இந்த ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கான சட்டமூலத்திற்கீழே நான் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக தமிழர்களுடைய வரலாற்றிலே யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுடைய ஆலய திருவிழா என்பது வருடாந்தம் அவர்களுடைய ஒரு கலாச்சார அடையாளமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய விருப்பத்துக்குரிய நிகழ்வாகவும் தமிழர்களெல்லாம் ஒன்று கூடுகின்ற ஒரு மிகப்பெரிய விழாவாகவும் பெருவிழாவாகவும் இந்த நல்லூர் திருவிழா அமைந்து காணப்படுகிறது. இவ்வாறான இந்த நல்லூர் திருவிழா காலத்திலே இவ்வளவு வரலாற்றில், இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றில், யாராவது இந்த ஆலயத்துக்குள் செல்லுகின்றவர்களை பரிசோதனை செய்து, அவர்களை உடலியல் ரீதியாக பரிசோதனை செய்து அவ்வாறு ஆலயத்திற்குள் அனுப்பியதாக இதுவரை வரலாறுகள் இல்லை. ஆனால் இம்முறை நல்லூருக்கான திருவிழா ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அங்கு செல்லுகின்ற பக்தர்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை அடையாளமாக மையப்படுத்தி செல்லுகின்ற தமிழர்கள் அங்கு செல்ல முடியாதவாறு இராணுவத்தினரால் பலவிதமான கெடுபிடிகளுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது காலணிகளோடு, சப்பாத்துக்களோடோ, செருப்புகளோடோ செல்லுகிற இடமல்ல. அந்த இடம் மிக புனிதமானது, மிகவும் அன்புக்குரியதாகவும் புனிதத்துக்குரியதாகவும் பேணப்படுகின்ற ஒரு இடத்திலே இன்று சப்பாத்து கால்களோடும் துப்பாக்கிகளோடும் சீருடை தரித்த இராணுவத்தினர் எல்லா திசைகளிலுமே அங்கு சென்ற மக்களை பரிசோதித்தல் என்பது அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான அசௌகரியத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது. வரலாற்றிலே இல்லாத ஒரு வேலையை இப்பொழுது இந்த நாட்டினுடைய இராணுவம் செய்கிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இவ்வாறு இராணுவத்தை சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுமாறு ஆரிய நிர்வாகமும் கேட்கவில்லை, அல்லது யாழ்ப்பாண மாநகர சபை கேட்கவில்லை, அல்லது நாங்கள் யாருமே அவ்வாறு கேட்கவில்லை. யாரும் கேட்காமல் இந்த நாட்டிலே வன்முறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் சஹரானுடைய நடவடிக்கை எதுவுமே நடைபெறாது. அந்த ISIS-னுடைய செயல்பாடுகள் எதுவும் இங்கே இல்லை. தேசிய தௌஹீத் ஜமாத் இயக்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது என்று இங்கு பல அமைச்சர்கள், பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், அதனைவிட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாய்களையே கத்துகிறார்கள். தென்னிலங்கையிலே அவ்வாறான எந்த கெடுபிடிகளும் இல்லை, சோதனை சாவடிகள் இல்லை, தென்னிலங்கையிலே பரிசோதனைகள் இல்லை, பாடசாலைகளிலே இராணுவம் இல்லை. ஆனால் தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்திலே இவ்வாறான கெடுபிடிகள் தொடர்ந்த நிலையிலேயே காணப்படுகிறது. இது ஏன் என்ற ஒரு கேள்வி இன்று தமிழர்களிடம் எழுந்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த யாழ்ப்பாண நல்லூர் என்பது தமிழர்களுடைய ஒரு கலாச்சார அடையாளம். யாழ்ப்பாண நல்லூர் என்பது அவர்களுடைய ஆன்மாவோடு ஒன்றிணைந்த ஒரு இடம். இந்த யாழ்ப்பாண நல்லூருக்குள்ளே திட்டமிட்ட வகையில் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையிலே இராணுவத்தினர் செயல்படுகிறார்கள் என்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைக்கிறேன். இந்த நாட்டினுடைய அதிகுச்ச அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி, நாட்டினுடைய பிரதமர், இந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் உட்பட நான் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அமைச்சரிடம் கூட இதனை முன்வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே ஒரு தமிழர்களுடைய பாரம்பரியமான கலாச்சார அடையாளம் மிக்க அந்த இடத்தை உதாசீனம் செய்யாமல், அதனுடைய புனிதத்தன்மையை கெடுக்காமல், இராணுவம் முதல்ல அந்த இடங்களை விட்டு வெளியேறி அவர்கள் புறம்பான இடங்களில் தங்களுடைய பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதுக்கு ஆலயத்துக்கு போவதற்கு பல நுழைவாயில்கள் உண்டு, பல வீதிகள் உண்டு. அந்த வீதிகளில் ஏதோ ஒரு இடத்திலே செய்து கொண்டால் போதுமானது. ஆனால் அவர்கள் ஆலயத்தை சுற்றியுள்ள சூழலுக்குள்ளேயே, அதிலும் தங்களுடைய உடலிலே ஷர்ட் இல்லாமல், மேலங்கி இல்லாமல் வேட்டியோடு செல்லுகின்ற பக்தர்களை மிக மோசமாக பரிசோதனை செய்கிற படங்கள் இன்று பல இணையதளங்களில், சமூக வலைதளங்களிலே மிக கூடிய அளவிலே பரவிக்கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தையோடு சென்ற தந்தையை கூட அந்த குழந்தை பார்த்து பயப்படுகின்ற அளவுக்கு பரிசோதனை நடைபெறுகிறது என்றால் இது இந்த நாட்டுக்கு தேவையான ஒன்றாக நாங்கள் கருதவில்லை. வடக்கிலே குண்டுகள் வெடிக்கவும் இல்லை, வடக்கிலே இவ்வாறான வன்முறைகளும் இல்லை. 2009 பின்னர் அங்கே எந்த விதமான குண்டு சத்தங்களும் கேட்கவில்லை. அவ்வாறான ஒரு சூழலிலே ஏன் இராணுவத்தினுடைய இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் என்பதை தயவு செய்து முதல்ல இந்த நாட்டினுடைய அதிகுச்ச அதிகாரத்தை கொண்ட பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், நீங்கள் கவனத்தில் எடுத்து இதனுடைய உடன் நடவடிக்கையாக இந்த இராணுவத்தினரை தமிழருடைய கலாச்சார வலயத்துக்குள் இருந்து, நல்லூர் பிரதேசத்துக்குள் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறோம். இது தமிழர்களுக்கான அவருடைய அடையாளத்தை, அவர்களுடைய வாழ்வியலை, அவருடைய தொன்மத்தை சீரழிக்கும் வகையிலே இந்த நாட்டினுடைய படைகள் நடந்து கொள்வதாகவே அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நேற்றைய தினம் கூட செம்மணியிலே 26 வருஷங்களுக்கு முதல் 1996 படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தியருடைய நினைவு நாள். இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட படுகொலைகள் நடைபெற்றது. சந்திரிகா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது, ஒரு பெண்ணே இந்த நாட்டின் தலைவராக இருந்த பொழுது கிருசாந்தி அவர்கள் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய உறவினர்கள் உட்பட பலர் அந்த செம்மணியிலே தாத்து கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடைபெற்றும் அவர்களுக்கான தீர்ப்புகள் என்பது இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. கிருசாந்தியினுடைய கொலையை தொடர்ந்துதான் யாழ்ப்பாணத்திலே கிட்டத்தட்ட 3000 இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட விடயங்கள் கூட வெளியிலே வந்தது. ஆனால் இன்னும் அந்த விடயங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே நடைபெற்று முடிந்த பல்வேறுபட்ட இனப்படுகொலைகள், தமிழர்கள் மீதான கொலைகள் நிறுத்தப்படவும் இல்லை, அதற்கான முடிவுகள் எட்டப்படவும் இல்லை. நேற்றைய தினம் இந்த நாட்டிலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் 900வது நாளை முடிவு செய்திருக்கிறார்கள். இன்று 901வது நாளிலே அவர்கள் தங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே அரசாங்கம் இன்னும் ஒரு அசம்பந்தமான போக்கையே கடைபிடித்து வருகிறது. எந்த நீதியையும் இந்த அரசாங்கம் செய்வதற்கு தயாரில்லை. ஓஎம்பி என்கிற அலுவலகம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது செயலிழந்து போயிருக்கிறது. அந்த காணாமல் போனோருக்காக அவர்களை தேடி கண்டறிவதற்கான அலுவலகம் தன்னுடைய இயலுமையை இழந்திருக்கிறது. இந்த நிலைகள் மாற்றப்பட்டு நீதி கிடைக்க வேண்டும் என்பதையே நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் மிக மிக முக்கியமாக இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறுவது, இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயிலை சுற்றி நடக்கிற ராணுவ கெடுபிடிகள், ராணுவ ஆதிக்கங்களை உடன் நிறுத்தி அந்த மக்கள் நிம்மதியாக வணங்குகின்ற அந்த கலாச்சார சூழலை இயல்பு நிலைக்கு கொண்டு வருமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன்.
கரு அப்துல் மஹரூப் மெத்துமா.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று அபிவிருத்தி உபாய முறைமைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் ஊடாக இங்கே சமர்ப்பிக்கப்படுகின்ற தொடர்பாக பேச சந்தர்ப்பம் தந்தமைக்காக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முக்கியமாக இந்த அமைச்சின் மீதான விவாதம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர், இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற சில நிகழ்வுகள் இந்த பாராளுமன்றத்திலே அமைச்சினுடைய செயல்பாடுகளுக்கு முரணாக சர்வதேசத்தினுடைய பார்வை இன்று இந்த நாட்டிலே திரும்பியிருக்கின்ற போது, 1000 வருடங்களுக்கு மேலாக வாழுகின்ற இந்த நாட்டு முஸ்லீம்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நேற்று ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு பவுண்டேஷனுக்கும் இடைப்பட்ட முரண்பாடுகளை வேறாக பேசாமல் ஒன்றுடன் ஒன்றை இணைத்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பிழையான செய்தியை கௌரவ உறுப்பினர்கள் பலர் இங்கு பேச முனைந்ததை நீங்கள் அறிவீர்கள். முறையாக தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கான அனுமதியை பெற்று அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகும் கூட ஒரு சமூகத்தின் மீது பழியை சுமத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் இந்த சர்வதேசத்தினுடைய இன்று இந்த அமைச்சினூடாக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் அனைத்தும் பாலாகப் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய ஏற்றுமதியிலும் இறக்குமதியிலும் வெளிநாடுகளிலுடைய மூலப்பொருட்களிலும் வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற பொருட்களிலும் நாங்கள் தங்கியிருப்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த நாட்டிலே ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கு அல்லது இறக்குமதியை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே நேரடி பங்களிப்பை செய்த அரபு நாடுகள் தொடர்பாக இஸ்லாமிய நாடுகள் தொடர்பாக இங்கு பேசப்படுகின்ற முன்னுக்கு பின் முரணான விஷயத்திலே நான் சில தெளிவுகளை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் முஸ்லீம் என்பது, இஸ்லாம் என்பது, எங்களுடைய மார்க்கம் என்பது, ஷரியா என்பது, தௌஹீத் என்பது, வஹாஃபிசம் என்பது, அத்தனையும் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையிலே எப்படி பௌத்த மக்களுக்கு தங்களுடைய பௌத்த பிக்குமார்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் பாடி பாசையிலே கொண்டு செல்லப்படுகின்றதோ, அல்லது தமிழ் இந்து மக்களுடைய அவருடைய கலாச்சாரத்தை அவருடைய வணக்க வழிபாடுகளை சமஸ்கிருத மொழியிலே எப்படி முன்னெடுத்து செல்கின்றார்களோ, அதே போன்று முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் அரபி பாசையிலே தாங்கள் அன்றாடம் தொழுகின்ற ஐவேளை இறைவனை வணங்குகின்ற அந்த பாசை அரபி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒரு உலகத்திலே குர்ஆன் அடிப்படையிலே இறைவனுடைய தூதருடைய வழிகாட்டின் அடிப்படையிலே நடக்க வருகின்றவர்கள். நாங்கள் 1000 வருடங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றோம். எந்த பௌத்த மகனுக்கோ அல்லது எந்த இந்து மகனுக்கோ அல்லது எந்த கிறிஸ்தவ மகனுக்கோ அபகீர்த்தி ஏற்படுகின்ற வகையிலே
நடைபெறவில்லை.
දැන් කුරානයේ තිබෙන්නේ අරාබි භාෂාව තමයි. ඒ අරාබි අකුරු තමුන්නාන්සේලා ආගමික කටයුතු සඳහා පාවිච්චි කරනවා. බෞද්ධ දර්ශනයේ බෞද්ධ ආගම ලියවිලා තිබෙන්නේ පාලි භාෂාව. පාලි භාෂාවෙන් භාවිතා කරන්නේ සිංහල අකුරු. ඒ නිසා පාලි අකුරු කියලා එකක් නෙවෙයි, සිංහල අකුරු වලින් තමයි පාලි භාෂාව මේ භාවිතා වෙන්නේ. ඒක નિවර්ධි කරගන්න කියලා ඉල්ලනවා.
පොයින්ට් ඕඩර් නෙවෙයි හැබැයි.
එංගොඩිය නවීන් එංගොඩිය නලින්ද අවරලෙක නන්දිහරක් කරන ප්‍රතික්‍රියෙන් நான் சொல்லுகின்ற விடயம், குர்ஆன் என்பது இறைவனுடைய வாக்கியம். அது இறை சொல், அது மனிதனால் தயாரிக்கப்பட்டவை அல்ல. அந்த இறை சொல்லை அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அரபி பாஷையிலே தான் எங்களுடைய ஐவேளை தொழுகையை தொட வேண்டும். நாங்கள் தமிழிலே முடிய முடியாது. நாங்கள் தமிழ் பகுதியை தமிழை பேசுகின்றோம், சிங்கள பிரதேசங்களிலே சிங்களத்தை பேசுகின்றோம், உருது பேசுகின்ற பிரதேசங்களிலே உருதை பேசுகின்றோம். எந்த மொழியிலும் நாங்கள் எங்களுடைய ஐவேளை தொழுகையை தொட முடியாது. நாங்கள் ஐவேளை இறைவனை தொழுவது அந்த அரபி பாஷையிலே. அந்த அரபியைத்தான், அரபியிலே சொல்லப்படுகின்ற வாக்கியங்களை தான் நாங்கள் ஓத வேண்டும். இதற்கு நாங்கள் மதரசாக்கள் இருக்கின்றது. 1000 வருடங்களாக இந்த நாட்டிலே பல மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு சமாதானம், ஐக்கியம், பொறுமை, தியாகம், மற்ற சமூகத்தோடு உறவினர்களோடு வாழுகின்ற முறை எப்படி என்பதை பற்றி போதிக்கப்படுகின்றது. எந்த பயங்கரவாதத்தையும் அங்கு போதிப்பதில்லை. இஸ்லாம் என்பதில் அடிப்படைவாதம் இருக்க முடியாது. இஸ்லாத்துக்குள் அடிப்படை வாதம் ஒன்றொன்றில்லை. அதனை தீவிரவாதம் என்பதை அவற்றை இஸ்லாத்துக்குள் புகுத்த முடியாது. சஹரான் என்பவர் ஒரு மௌலவி அல்ல, ஒரு ஓதி முடித்தவர் அல்ல, ஆனால் ஒரு பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதி சர்வதேசத்தினுடைய புரோகிரத்திலே அவர்களுடைய வழிகாட்டலிலே அங்கு நடைபெறுகின்ற ஒருவரை நாங்கள் எங்கள் சமூகம் 10 நாட்களுக்குள் இந்த நாட்டிலே அரசு அதிகாரிகளுக்கு காட்டிக் கொடுத்திருக்கின்றனர். அவர்கள் முற்றாக அளிப்பதற்கு துணை புரிந்திருக்கின்றனர். அப்படியானால் அதற்கு முன்னர் எமது சமூகத்தில் இருந்து யாராவது இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை யாராவது இறங்கியிருப்பார்களா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாங்கள் யாரும் இந்த நாட்டிலே பயங்கரவாதம் தோன்றிய போதெல்லாம் இந்த நாட்டினுடைய அரசர்களுக்கு, இந்த நாட்டிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்களுக்கு நாங்கள் எங்கள் சமூகம் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். இன்று இந்த நாட்டிலே சப்கஸ் கந்தையிலே 30% வருமானத்தை இந்த நாட்டுக்கு ஈட்டுக் கொடுக்கக்கூடிய குருசோயை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஈரானிலே, சவுதி அரேபியாவிலே மற்றும் அரபிய நாடுகளில் இருந்து நாங்கள் இங்கு சர்விக்கின்றோம். நேற்று இங்கு பேசிய ஒரு மதகுரு அவர் கூறுகின்றார், சர்வதேச இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் பயங்கரவாதத்தை உருவாக்குவதாக. அது மட்டுமல்ல, சஹரான் என்கின்ற பயங்கரவாதி 56,000 மேற்பட்ட பயங்கரவாதிகளை உருவாக்கிவிட்டு தான் சென்றிருக்கின்றார் என்று கூறினால், அதற்கு மறுதலையாக நாங்கள் சிந்திக்கின்ற போது 10 லட்சம் முஸ்லிம்களையாவது நாங்கள் கைது செய்து விசாரணை என்ற போர்வையிலே அவர்களை துன்புறுத்த வேண்டும். இதைத்தான் அவர்கள் ஏற்படுத்த முனைகின்றார்கள். சில இனவாதிகள் இங்கு அதனை சொல்வதன் மூலம் வரப்போகின்ற தேர்தல்களிலே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியுமா என்று சிந்திக்கின்றார்கள். ஆனால் இங்கு பேசப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லையும் இந்த நாட்டிலே பல 100,000 அந்நிய நாட்டு அவதானிகள், தூதுவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
நாங்கள் இந்த நாட்டுடைய சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இந்த நாட்டிலே உதவி செய்கின்ற அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லாவிட்டால் எதிர்காலத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் தடுக்கப்பட்டுவிடும். எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிந்துவிடும். நாங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை, இந்த நாட்டினுடைய உரிமையை நாங்கள் பாதுகாத்திருக்கின்றோம். கடந்த 52 நாட்களிலே நாங்கள் சிறுபான்மை சமூகம் தான், இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஒழுங்கை பாதுகாத்ததன் காரணமாகத்தான் உச்ச நீதிமன்றமும் எங்களோடு எங்களுடைய முடிவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார்கள். இதனால் இந்த நாட்டில் அமைதி ஏற்பட்டது, மீண்டும் ஒரு ஜனநாயகம் செய்யப்பட்டது. இதற்கு பிறகு வரப்போகின்ற தேர்தல்கள் எந்த தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வரப்போவதில்லை. அப்படியாக இருந்தால் நாங்கள் ஒரு நாட்டினுடைய சீரமைப்பை, இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் மட்டும் போதாது, இந்த நாட்டினுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் தோட்ட தொழிலாளர்களுடைய வாக்குகள் மிக முக்கியமானது. இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதாக இருந்தால் இந்த மேலான சபையிலே இடத்துவேஷங்களை விட்டுவிட்டு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்காக உள்ள இல்லாத பொல்லாத பொய்களை பேசுவதை தவிர்த்துவிட்டு சமூகங்களுடைய உணர்வுகளை மதித்து எல்லா சமூகத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடியவர்களுக்கு நீங்கள் அனைவரும் பேச முன்வர வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் சுதந்திரத்துக்கு 1947 ஆண்டுக்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த போதெல்லாம் சிறுபான்மை சமூகத்தினுடைய பிறழ்வு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்மைக்கால துரதிருஷ்டமான கிறிஸ்தவ சமூகம் துன்பப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நிறைவேற்றிய சஹ்ரான் போன்ற பயங்கரவாதிகள் இந்த நாட்டில் மேலும் உருவாகக்கூடாது என்பதிலே உங்களை விட ஏனைய சமூகத்தை விட முஸ்லிம் சமூகம்
அமைச்சர் ரிசாத்
ஆற்றிய பணிகளத்தனையும் தெளிவுக்குழு முன்னிலையிலே எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படையினுடைய தளபதி மகேஷ் சேனாநாயக்காவினால் போலீஸ் மா அதிபரினால் ஒரு குற்றமற்றவராக அவர் மீது சுமத்தப்பட்ட எத்தனையும் நிராகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போதும் கூட இந்த மேலான சபையிலே அமைச்சர் ரிசாத் பதூதின் மீது நீங்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டை நீங்கள் இற்றோடாவது விட வேண்டும். கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட இந்த நாட்டிலே ஒரு எழுச்சி மிகு மாவட்டத்தின் முஸ்லீம் சமூகம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த அமைச்சர் ரிசாத் பதூதினை வரவேற்றார் என்றால் இதனை முஸ்லீம் நாடுகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சர்வதேசத்திலே உதவிகளை, எண்ணெய் வளமிக்க நாடுகளின் உதவிகளை, எங்களுடைய விவசாயிகளுக்கான பயிரை போன்ற உற்பத்தி பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம். இங்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களை கத்தனைக்கும் மூலப்பொருளை அராப் நாடுகளிலிருந்து எடுக்கின்றோம். இங்கு இஸ்லாமிய நாடுகள் பயங்கரவாதிகளுடைய நாடுகளாக அல்லது பயங்கரவாதிகளை உற்பத்தி செய்கின்றவராக நாங்கள் சிந்திக்க கூடாது. வஹாபிசம் வஹாபிசம் என்று கூறுகின்றீர்கள். முகமது இப்னு அப்துல் வஹாப் என்பவரை பகது மன்னர் அன்று சவுதி அரசாங்கம் தன்னுடைய கோட்பாட்டிலே அரசியல் யாப்பிலே உருவாக்கி அவர்களுடைய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை அல்ல. இங்குள்ள முஸ்லீம்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்ந்து இந்த நாட்டினுடைய இஸ்ரத்தன்மையை பலப்படுத்துவதாக நாங்கள் பலப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்ற போது பௌத்த சிங்கள சமூக மக்கள் எங்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று அன்பான கோரிக்கையை விடுவதோடு இஸ்லாம் பயங்கரவாதம் அல்லது அடிப்படைவாதம் என்று ஒன்று இல்லை. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான இறைவனுடைய அவருடைய தூதருடைய வழிகாட்டலிலே நாங்கள் சமாதானத்தை விரும்புகின்றவர்கள். 1000 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சிங்கள மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஏற்பட்ட அந்த துன்ப நிலைக்காக மனவேதனைப்படுகின்றவர்கள், நாங்கள் 4 வேதத்தினுடைய கோட்பாட்டில் இயங்குகின்றவர்கள், இயேசுநாதனையும் மோசே மூசா நபியையும் ஏற்றுக்கொண்டவர்கள், ஏப்ரஹாமை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே உங்கள் சமூகத்தோடு இணைந்து வாழ்கின்ற எங்களை அணைத்து செல்ல வேண்டும். இந்த சபையை அதற்காக பயன்படுத்த வேண்டும். இனவாதிகளை பின்னுக்கு தள்ளி இந்த தகுந்த தலைவர்கள் மக்களால் தெரிவிக்கப்பட்ட நீங்கள் உண்மையை கூற முற்படுகின்ற போது நிச்சயமாக அத்தனை ஆட்சி மாற்றத்திலும் எமது சிறுபான்மை சமூகம் உங்களோடு கைகோத்து நிற்பார்கள் என்ற உண்மையை கூறி இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய ஒற்றுமையும் சர்வதேச அரபு நாடுகளுடைய பங்களிப்பும் மிக அவசியமானது கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு டக்லஸ் தேவானந்த் மென்துமா.
గారు మూలాసనాడు మంత్రితుమని అపనయన సంవర్ధన పనతే నియోగ్యాన్ తునక్ పిలివందవ తమై అద అపి మే గారు సభావే సాకచ్ఛా కరన్ని సామాన్యం విశేషం గత్తోత్ మతివరణయక్ కిట్టు వెనకొట సహా మతివరణేన్ పాస్సే అలుత్ ఆండువక్ బలయట పత్తునట పాస్సేది ලංකාව මේ අපනයන අතින් ඉදිරියට ගෙන යාම පිළිබඳව විටින් විට සාකච්ඡා කරනවා. එක්ස්පෝර්ට් ඔරියන්ටඩ් ඉකොනොමි එකක් පිළිබඳව අපනයන අභිමුඛ ආර්ථිකයක් ගොඩනැගීම පිළිබඳව ඉතාම විචිත්‍ර ලස්සන බලාපොරොත්තු මේ රට හමුවේ ජනතාව හමුවේ තබනවා. නමුත් අද ලෝකයේ අපි වටේ ඉන්න රටවල් දිහා බැලුවට පස්සේදී ඔවුන්ගේ අපනයන ආදායම සහ අපගේ අපනයනයන් පිළිබඳව සලකා බැලුවාම අපි කොතරම් දුරට පසුපසින් ද ඉන්නේ කියන එක ගැන අපිට සංඛ්‍යා ලේඛන ඉදිරිපත් කරන්න පුළුවන්. අපිට වඩා අපනයන ශේෂ්ත්‍රයේ බොහෝ පිටුපසින් හිටපු රටවල් අපිව පහු කරගෙන ගව් ගානක් ඉස්සරහට ගිහින්. සාමාන්‍යයෙන් ආසියානු කලාපයේ ගත්තොත් 2018 අවුරුද්දේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 7000කට ආසන්න අපනයන ආදායමක් උත්පාදනය කළා තිබෙනවා. එයින් තුනෙන් එකක්ම චීනය තමයි උපදවලා තිබෙන්නේ. ඒ වගේම සිංගප්පූරුව ඩොලර් බිලියන 412ක්, වියට්නාමය අපි වගේම අපිටත් වඩා දරුණු යුද්ධයකට මුහුණ දීපු රටක් ඩොලර් බිලියන 277ක්, තායිලන්තය ඩොලර් බිලියන 50ක් 250ක් පමණ, මැලේසියාව ඊට ආසන්න ප්‍රමාණයක් ඩොලර් බිලියන 247ක්, අපිට ආසන්න තිබෙන ඉන්දියාව ඩොලර් බිලියන 323ක්, දකුණු කොරියාව ඩොලර් බිලියන 605ක් ආදී ලෙස තමන්ගේ අපනයනයන් වාර්තා කරනවා. එසේ තිබියදී තමයි අපි අපනයන ශේෂ්ත්‍රයේ ඉතාම අඩු ආදායම් ලැබ රටක් බවට පත් වෙලා තිබෙන්නේ. ඒ වගේම අපිට වඩා ආර්ථික වශයෙන් පසුගාමී හිටපු රටවල් පසුගිය වසර පහ තුළදී අපනයන ශේෂ්ත්‍රයේ බොහෝ වර්ධනයක් අත්පත් කරගෙන තිබෙනවා. දැන් ජනාධිපතිතුමත් සංචාරය කරන කාම්බෝජියාව ගත්තොත් පසුගිය වසර පහේදී 177ක වර්ධනයක් අපනයන ශේෂ්ත්‍රය අත්පත් කරගෙන තිබෙනවා. ලාඕසේ 116ක්, අෆ්ගනිස්තානයේ පවා 90ක වර්ධනයක් අත්පත් කරගෙන තියෙනවා. වියට්නාමයේ 85ක්, බූතානයේ 174ක්, මාලදිවයිනත් 175ක ආර්ථික වර්ධන වේගයක් අපනයන ශේෂ්ත්‍රය අත්පත් කරගෙන තිබෙනවා. සමේ සංඛ්‍යා ලේඛන බැලුවට පස්සේ ගරු මුලාසනන මන්ත්‍රීතුමනි අපට කියන්නට තරම් සැලකිතු වර්ධනයක් පසුගිය කාලය පුරාමත් අත්පත් කරගෙන නැහැ. ඩොලර් බිලියන 88ක දළ ජාතික නිෂ්පාදිතයකට උරුමකම් කියනකොට එයින් සාමාන්‍යයෙන් 18ක් විතර තමයි. ඩොලර් බිලියන 14කට අඩු ප්‍රමාණයක් තමයි අපි අපනයන ආදායම හැටියට වාර්තා වෙන්නේ. තවමත් අපි වැඩිම ආදායමක් උත්පාදනය කරන ඇඟලුම් ශේෂ්ත්‍රයේ අපනයන ආදායම 32ක් ගේන ඇඟලුම් ශේෂ්ත්‍රයේ තේ කර්මාන්තය ගේන 9යි. අපේ වේගෙන් වර්ධනය කරන්න පුළුවන් කුලබඩු ශේෂ්ත්‍රය ගැන 2යි. මෙහෙම බැලුවට පස්සේදී අපි සැලසුම් සහගතව අපට ගොඩනගන්න තිබෙන අපනයන ශේෂ්ත්‍රයන් වර්ධනය කරාද කියන ගැටලුව අප හමුවේ තිබෙනවා. මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්නට කැමති මේ වනකොට සුළු අපනයන භෝග ශේෂ්ත්‍රයේ මතුවලා තිබෙන ගැටලු කිහිපයක් පිළිබඳව. මෙරටේ කුරුඳු, ගම්මිරිස්, ගොරක, කරුංක වැනි කරාබු නැටි මේ ආදී සුළු අපනයන භෝගයන් ආශ්‍රිතව අපේ රටේ දැන් බරපතල කඩාවැටීමක් තිබෙනවා. මේ වගා කරන ගොවියට සාධාරණ මිලක් ලැබෙන්නේ නැහැ. පසුගිය කාලෙ පුරාම කුරුඳු මිල ගත්තත් සාමාන්‍ය රුපියල් 1400න් පහළ, සමහර 1200න් පහළ මිලක් තමයි වාර්තා වෙලා තිබෙන්නේ. කරුංක ආදායම කඩාගෙන වැටලා තේ මාතර දිස්ත්‍රික්කේ ගත්තොත්, කළුතර දිස්ත්‍රික්කේ ගත්තොත් දැන් දළුවල මිල රුපියල් 70 ගණන් වල 80 ගණන් සීමා වෙලා තිබෙනවා. ඒ නිසා මේ ගම්මිරිස්ද, කරුංකද, තේද, ගොරකද මේ ආදී සියලු போகையான் கத்தாம ஏவன் எப்பன கொவியாட்ட பலத் அசிறு தத்துவக்கம அவில்ல திபேன் மெஹதி கரு மூலாசன மந்திரி துமணி மங்க ஒவ்வொருத்தவங்க அவதான யோமுக்கரான் கெமதி என் பேராட்டே கம்மிரிஸ் நிஷ்பாதனே திதாஸ் தாஹத்தே அப்ப நிஷ்பாதனைய மெட்ரிக் டோன் விசி நமதாஹக் பவுன் மேக சலிக்குது வர்த்தனையா ஏ அவருத்ததி அப்ப அப்பனே கரணவா மெட்ரிக் டோன் தாஹத்தர் தாஹட் ஆசன் பிரமாணியா பிரச்சனை திபேன்னு மே போஹோ சேஸ்ரியான் தான் கடாமடி லக்கண பிரதான வசியம் பலபால திபெனவா மென்ன மே பிரத்தியப்பனாயன கட்டலு மே பிரத்தியப்பனாயன நிசா மே கொவியாட்ட முகண தென்னு பிரதான பிரச்சனை தெகாக் தீனோ எக்காக் தென் சாமானியன் அப்பே ரட்டே மே கம்மெரிஸ் மத்தம் குருந்து ஹராபுலட்ட அப்பி விசிங் காலையாக திஸ்ஸே லோக விளந்த போல உபயாகத்த கீர்த்தியாக திபுணம் அப்ப நிஷ்பாதன வல குணாத்மக பாவே பிலிபது அப்ப குருந்து வலட்ட ரசேட்ட கம்மெரிசுல ஏத்திபின சரட்ட ஏகட லோக விளந்த போல விசேஷ வட்டினாகமாக திபுணா தம் மே பிரத்தியப்பனாய நிசாவின வடே தமாய் எக்காக் அப்படி ரட்டவட்ட அப்பனாயன திபின அப்பே கோட்டாய்க்கு அடுவேன எக எசா அப்பே ஏன் பிரமாணி அடுவேனவா ஒரு அப்பி பல்கா கெவ்வாட்ட ஏக அப்பே பிரமாணி அடுவே ஈலக எக தமாய் மே கலவங் வீம நிசா வேண பிரச்சனைய பிராண்ட் எக அப்பே உனாட்ட நம அப்பே உனாட்ட ஏகத்துல குணாத்மக தத்துவே பாலாய் மே பிரச்சனை கத்தோத் மே அப்பிதான் பிரத்தியப்பனே கரணா பவுனாக் நிமே மே சமஹார தெங்கோல வியட்நாமின் கேன கம்மிரிஸ் மே அப்பி கம்மிரிஸ் யாவன கோட்ட சமஹார மே மிலதி கண்ணன் அஹனோ மேக மே அத்தர லங்கா ஏவாத நத்த வியட்நாம் கம்மிரிஸ் கொச்சர கலவங்களா தீனாது கேலா அதத்த பொதுமா கிஹில்லா ஹொயல பலுவோத் எஹெம ஒய் மாத்தர பேத்தே மா கந்துர தெய்யந்தர பேத்தே எஹெம வியட்நாம் கம்மிரிஸ் அப்பே வெந்த போல தீனோ சாமே பிரத்தியாபனாயன கரணவா கிஹில்லா கெனல்ல சியல்ல யாவனோத் நெமே கொடசாக் மே இதுரு வெனோ ஏ டிக அப்பே வெந்த போலட்டத் தீனோ சா மே எத்தரம் பிரமாணே கர தம் மேக வியாப்தி வெல அதிபென் முகத மேகட பிரதான வசியம் பலபால திபெனவா பசுகே காலயக் புரா சமஹ நிலதாரின் அல்லகின சமஹர அமதுரு அல்லகின மே ஜாவாரம கரப்பு ஏக ஒரு கிஸ் தண்டுவா கம்புன்னே ஒரு நீதிய கிரியாத்மக கரேனே ஏ லிசாம தெங் එක පැත්තකින් ලෝක වෙළඳ පොලේ මේ සුළු අපනයන භෝග සඳහා අපට තිබුණු තැන අහිමි වෙලා තිබෙනවා ඒක අපේ ගොවියට බලපාලා තිබෙනවා. ඒතර මෙන්න මේ මිල අඩු වෙන්න බලපාලා තිබෙන ප්‍රධාන සාධකයක් තමයි මෙන්න මේ ප්‍රතිඅපනයන පිළිබඳ ගැටලුව. මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරොත් එහෙම කුරුඳු කර්මාන්තයේ පිළිබඳව දැන් මේ කුරුඳු ශේෂ්ත්‍රයේ නිරත වෙන ආණ්ඩුවට කරදරයක් නැතුව ස්වයං රැකියාවක් හැටියට කුරුඳු වගාවේ නිරත වෙන ගොවියට මේ වෙලාව යම් සහනයක් දබා දීලා ඔවුන් ස්ථාවර කිරීම අඬුවේ වක්කීම එමත්නම් මේ වගාව කඩාගෙන වැටිලා කර්මාන්ත කඩාගෙන වැටිලා ඔවුන් මේ වගාවෙන් අයින් වුණාට පස්සේදී අපට එයින් ලැබෙන සොච්චන් ආදායම තඩු වෙනවා දැන් අපි සාමාන්‍යයෙන් මම දන්න හැටියට ඩොලර් මිලියන 250ක් අත මේක උත්පාදනය කරන්නේ නැහැ නමුත් මීට වඩා දුරකට යන්න පුළුවන් පළවෙනි දේ තමයි ඒ කුරුඳු ශේෂ්ත්‍රින්න යෝජනා කරන්නේ ලෝක වෙළඳ පොලේ අපිට ප්‍රමාණවත් පංගුවක් අත්පත් කර ගැනීම සඳහා වෙච්ච හොඳ ප්‍රචාරක ව්‍යාපෘතියක් හොඳ මාකටින් සැලැස්මක් අපේ පැත්තෙන් දියත් කරන්න ඕනේ කියන එක. මොකද අපේ කුරුඳු වලට තිබෙන යම් ඖෂධීය සහ ඒ ගුණාත්මක වටිනාකම අභිබවා ගිහිල්ලා වියට්නාමේ සමහර ඉන්දියාවේ තිබෙන බාල කුරුඳු වලට ඔවුන් ලෝක වෙළඳ පොලේ ලොකු පංගුවක් අත්පත් කරගෙන තිබෙනවා. හැබැයි අපේ හොඳ අකණ්ඩව ගලාගෙන යන අකණ්ඩව ක්‍රියාත්මක වෙන ප්‍රචාරක යාන්ත්‍රණයක් සකස් කළොත් හොඳ මාකටින් සැලැස්මක් සකස් කළොත් එහෙම අපිට තවමත් කුරුඳු ශේෂ්ත්‍රයේ නම් ලෝක වෙළඳ පොළේ යම් ප්‍රමාණයක් අත්පත් කරගන්න පුළුවන්. ඊළඟ කාරණේ තමයි දැන් මේ කුරුඳු නිෂ්පාදනය අවුරුද්දේ මාස 12 මේකාකාරව ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසාම සාමාන්‍යයෙන් මේ ගොවියට ඒ ඒ නිෂ්පාදනයේ වෙළඳ පොළේ එන එක කාලයක් නිසා මිල අඩු වෙනවා. අපිට පුළුවන්කම තිබෙනවා නම් ආණ්ඩුවේ මැදිහත් වෙලා මෙන්න මේ කුරුඳු ගබඩා කර ගැනීම සඳහා පහසුකම් සලසන්නට. ඒ සඳහා ඒ නිෂ්පාදනය එකතු කරන අයට යම් සහනයක් ආධාරයක් ලබා දෙන්නට මේ ගබඩා පහසුකම් එකතු කරන්නට මම හිතනවා මේ මිල ස්ථාවර පවත්වා ගැනීම වැදගත් වෙයි කියලා. තුන්වෙනි කාරණේ තමයි දැන් මේ කුරුඳු පර්යේෂණ ආයතනයමගින් කිව්වට සාමාන්‍යයෙන් අක්කරයකට කිලෝ 800ක් පමණ නිෂ්පාදනයක් ගන්න පුළුවන් කියලා සාමාන්‍යයෙන් අපේ ගොවියා ඒක කිලෝ 250න් 300න් 350න් යට යන්නේ නැහැ. සා මෙන්න මේ ගැටලුව කොහොමද මේ පළදායිතාව වැඩි කරගන්නේ? පළදායිතාව වැඩි කර ගැනීම සඳහා වෙච්ච ක්‍රමවේද කොහොමද වගාවට යොදවන්නේ කියන එක පිළිබඳව ශේෂ්ත්‍රී අධ්‍යක්ෂකම් තිබෙන ගොවියත් එක්ක සාකච්ඡා කරලා යම් වැඩපිළිවෙලක් සකස් කළ යුතුයි කියලා අපි යෝජනා කරනවා. ඒක මේ වෙලාවේ විශේෂ අවස්ථාවක්. මොකද අපිට මේ පළදායිතාවේ දෙගුණයක් දක්වා වැඩි කර ගන්න පුළුවන් නම් මේ අස්වැන්න අපිට මේ වෙළඳ පොලේ තව පංගුවක් අත්පත් කර ගන්න පුළුවන්. ඒ වගේම තමයි මම කලින් කිව්වා වගේම මේ ප්‍රතිපනය නතර කිරීම සඳහා වෙච්ච විධිමත් සැලැස්මක් ආණ්ඩුවට තිබිය යුතුයි. එහෙම නැත්නම් වෙන්නේ අපේ තිබෙන සම්පූර්ණ වෙළඳ පොළ කඩාගෙන වැටීම. සා මෙවැනි අවස්ථාවකදී දැන් අපේ ගොවියාට මේ ප්‍රශ්නේ බරපතල ලෙස පැන නැගිලා ඒ ගොවියා අනාථ වෙලා ඉන්නකොට ආණ්ඩුවක වගකීමක් බවට පත් වෙනවා. ඒ සඳහා වෙච්ච යම් ආධාර ප්‍රමාණයක් සහනාධාර ප්‍රමාණයක් ලබා දෙන්න. ඒ නිසා මම විශේෂ යෝජනා කරන්න කැමති මෙන්න මේ සුළු අපනයන භෝග පිළිබඳව අවධානය යොමු කරලා අපට අපනයන වෙළඳ පොලේ අත්පත් කරගන්න ගත හැකි පංගුව පිළිබඳව අවධානය යොමු කරන්න කියලා. ඒ වගේම අනිත් පැත්තෙන් මේ නිකම්ම නිකම් ප්‍රශ්නයක් ආවට පස්සේ මැදිහත් වනවා වෙනුවට ද අපි අයවැය තුයුද යෝජනා දාලා තිබෙනවා මේ සම්බන්ධයෙන්. නමුත් අපිට පේන්නේ නැහැ ඒ සම්බන්ධයෙන් මේ අදාළ ආයතන වසර පුරා ක්‍රියාත්මක වෙමින් ගොවියත් එක්ක සම්බන්ධයෙන් වැඩ කරනවා කියලා. මොකද මේ අපේ සංචාරක ව්‍යාපාරය දියුණු කිරීමේදීත් මෙන්න මේ සුළු අපනයන භෝග කර්මාන්ත සම්බන්ධ කරගන්න පුළුවන්. හැබැයි එහෙම හිතපු සැලැස්මක් පිළිබඳව අපිට පේන්නේ නැහැ. ඒ නිසා අපි යෝජනා කරන්න කැමති මේ එක පැත්තකින් මේ ආර්ථික ග්‍රාමීය ආර්ථිකය නගා සිටීම සඳහා වෙච්ච යම් යම් යෝජනා ගොවියත් එක්ක සාකච්ඡා කරලා ඔවුන් ස්ථාවර මිලක් ලබා දීලා ඒ වගේ පර්යේෂණ ආයතනවල අලුත් පර්යේෂණ දත්ත ඒ ගොවි බිම වලට යොමු කරමින් මේ ශේෂ්ත්‍රය නගා සිටීම සඳහා වෙච්ච යම් පසුපරම් ක්‍රියාවලියක් සහිත
මනිතුමතාව මිනිත්තු දෙකක් වගේ තියෙනවා
ක්‍රියාවලියක මැදිහත් වෙන්න කියලා අපි මේ අදාළ ආයතන වලට කියන්න කැමතියි. ඊළඟට මම මේ මාතෘකාවෙන් පොඩ්ඩක් බැහැරව අපි මහරූෆ් මන්ත්‍රීතුමා කියපු කාරණයක් සම්බන්ධව අවධානය යොමු කරන්න කැමති. ඊයේ දිනේදී බැටික්ලෝ කැම්පස් ප්‍රයිවට් ලිමිටඩ් ආයතනය පිළිබඳව විවාදය ගැන එතුමා යම් සඳහනක් කළා. අපි තමයි ජනතා අයමුක්ති පෙරමුණ විදිහට ඒ යෝජනාව ඉදිරිපත් කළේ. අපි බොහොම පැහැදිලිව කිව්වා එහි නීති විරෝධී ස්වභාවය පිළිබඳව. ඒක ඉඩමත්පත් කර ගැනීමේදී ඒට අවසර ලබා ගැනීමේදී ඒ සඳහා මුදල් ගලා යෑමේදී සහ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් නියෝජ්‍ය මන්ත්‍රීවරයෙක් සහ ආණ්ඩුකාරවරයෙක් හැටියට ඔහු හිස්බුල්ලා මහතා තමන්ගේ බලය පාවිච්චි කළ කරපු මේ ක්‍රියාවලිය තිබෙන ලබැඳියන් අතර ගැටුම නැත්නම් කන්ෆ්ලික්ට් ඔෆ් ඉන්ටරෙස්ට් එක අපි බොහොම පැහැදිලි කරලා දුන්නා. ඒ නිසා මේ ක්‍රියාවලියම තමන්ගේ දේශපාලන බලය සහ මුදල් බලය පාවිච්චි කළ නීතිය නවල නීතිය රිංගලා කරපු ක්‍රියාවක් කියන එක අපි සාක්ෂාත් ඔප්පු කරලා තිබෙන්නේ. ඒ නිසා මම හිතන්නේ එතුමන්ලා ආණ්ඩුව පැත්ත නියෝජනය කරන මන්ත්‍රීවරු හැටියට නීතිය හරියාකාරව ක්‍රියාත්මක වෙන්නට ඒකට ශක්තිය දෙනවා මිසක් නැත්නම් ඒ නීතිය රිංගල තමන්ගේ දේශපාලන බලය පාවිච්චි කළ එවැනි දේවල් කරපු අය ආරක්ෂා කරන්න උන්ට සුදුහුණු ගන්න කටයුතු කිරීම වැරදි කියන එකයි මම කියන්නේ. මොකද වෙන කිසිවක් ඕනේ නැහැ. නීතිපති දෙපාර්තමේන්තුව මේ වෙනකොට පාර්ලිමේන්තුවේ කතානායකතුමාට දන්වලා තිබෙනවා මේ මුදල් ලැබීමේ ක්‍රමය සහ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඔහුගේ ක්‍රියාවලිය නීත්‍යානුකූල නැහැ. ඒ ව්‍යවස්ථාවත් කඩ කරලා තිබෙන්නේ. එසා නීතිපති පාර්ලිමේන්තුව යෝජනා කරනවා ඔහුගේ මන්ත්‍රී ධූරය අතීතයට බලපාන පරිදි ඉවත් කරන්න පුළුවන්, එතනින් එහා දඩ ගහන්න පුළුවන් කියලා. එසා මම හිතන්නේ ඒ පිළිබඳ අවධානය යොමු කරලා ඒ සම්බන්ධයෙන් නීතිමය ක්‍රියාමාර්ග ගන්න එක මේ රටේ නීතියටත් අධ්‍යාපන ක්‍රමවේදයටත් හිතකරයි කියලා මම කියන්න කැමති. බොහොම ස්තුතියි.
ගරු ඩග්ලස් දේවානන්ද මෙතුමා.
நன்றி. சபைகளுக்கு தலைமதாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 31 மாதம் 2019 தனது உரையில் என் தொடர்பான அவதூறுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி தொடர்கின்றேன். கொம்பு மாடு முட்டி கோபுரம் சரிவதில்லை, மல்லாந்து படுத்து கிடந்து காரி உமிழ்வதால் சூரியன் ஒருபோதும் அழுக்கப்படுவதும் இல்லை. அதுபோலவே மாபெரும் அர்ப்பணங்களாலும் ஆழ்மன இலட்சிய வேட்கையினாலும் கட்டி எழுப்பப்பட்ட எமது தியாக வரலாற்றை அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இருந்து உருவாகும் அவதூறுகளால் ஒருபோதும் அசிங்கப்படுத்திவிட முடியாது. ஆனாலும் உண்மைகள் கண்டறியப்பட்டு எமது மக்கள் மேலும் தெளிவடைய வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த சபையில் சில விடயங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். 1990 யாழ் தீவு பகுதியை படையினர் விடுவித்த போது அங்கு சென்று எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் எமது மக்களுக்கு பணியாற்ற விரும்பி இருக்கவில்லை. ஆனாலும் நாம் மட்டும் பலத்த சவால்களுக்கு மத்தியிலும் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் முதன் முதலாக தீவக மண்ணில் கால் பதித்திருந்தோம். பசுமை நிறைந்த எம் பாசமிகு தீவக மண் அழிவு போரில் சரிந்த எமது மக்களின் குருதியில் நனைந்து சிவந்த போது கேந்திர முக்கியத்துவம் இல்லாத இடம் என்று கூறி எல்லோராலும் கைவிடப்பட்ட தீவக மக்கள் தவித்திருந்த போது எமது மக்களின் அழுகுரல் கேட்டு நாம் அன்று தீவகம் நோக்கி சென்றிருக்காவிட்டால் இன்னும் பல மக்கள் குருதியில் அன்று சரிந்திருப்பார்கள். இன்னும் பல தமிழ் இளைஞர்கள் அன்று காணாமல் போயிருப்பார்கள். எங்கும் நிசப்தம், வீதிகள் எங்கும் எமது மக்களுக்கு பரிச்சம் இல்லாத மொழியில் படையினர் எழுப்பிய சப்தம் மட்டும் கேட்டது. வீதியில் இறங்க அச்சப்பட்டு கதவுகள் பூட்டி எமது மக்கள் வீடுகளில் ஒளிந்திருந்தனர். அம்மா, நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று கதவுகளை நாம் தட்டிய போது தமிழ் குரல் கேட்ட சந்தோஷ மிகுதியில் வீதியில் வந்து நம்பிக்கையுடன் உலாவத் தொடங்கினர் எமது தீவக மக்கள். அன்று நாம் தீவகத்தில் இல்லாதிருந்திருந்தால் பட்டினி சாவிலேயே அந்த மக்கள் இறந்திருப்பார்கள். எமது மக்களுக்கு ஒருபிடி அரிசி கூட கொடுத்தறியாத தமிழ் கட்சி தலைமைகளுக்கு மத்தியில் எனது முதுகில் உணவு மூட்டைகள் சுமந்து என் தோழர்களுடன் நானும் ஒருவனாக சென்றிருந்தேன். பட்டினி சாவில் இருந்தும் அன்று தீவக மக்களை காத்தவர்கள் நாங்கள், அவலங்களில் இருந்தும் மீட்டவர்கள் நாங்கள். இன்று எம்மீது அவதூறு பொழிவோர்கள் அன்று எங்கே சென்றிருந்தார்கள்? 1996 ஜால் குடா நாட்டை படையினர் விடுவித்த போது எமது மக்கள் அவல பெருங்காட்டில் அந்தரித்து நின்றனர். அப்போது நாங்கள் எமது மக்களை காக்க ஜால் செல்ல வேண்டும் என அன்றைய ஜனாதிபதி சந்திரிய அம்மையார் அரசை கேட்டிருந்தோம். புலிகளையோ வேறு எவரையுமோ ஜால் மக்கள் விரும்பவில்லை என அவர் பதிலளித்து மறுத்தார். புலியை யாழ் மக்கள் விரும்பவில்லை என்றால் சிங்கத்தையும் யாழ் மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்று நான் கூறியிருந்தேன். அக்காலத்தில் யாழ் நோக்கி அமைச்சர் ஒருவர் சென்றிருந்தார். தற்கொலை தாக்குதல்
கரு துரைரத்ன சிங்கம் எத்துமா உல்லாசன பண்ணோம்.
தயவுசெய்து தொடருங்கள்.
நன்றி. தற்கொலை, அவர் மீது தற்கொலை தாக்குதல் ஒன்று இடம்பெற்றது. அதில் அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். அப்போது பிபிசி நிருபர் ஆனந்தி என்னிடம் அது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கான எனது பதிலாக படையினர் மக்களுடன் சாதாரண நேரங்களில் சகஜமாக பேசுவார்கள். ஆனாலும் யுத்தம் என்றோ அல்லது ஒரு தாக்குதல் என்றோ வரும் பொழுது பதிலுக்கு தாம் படையினர் என்பதை நிரூபிப்பார்கள். இதற்கு சக தமிழ் தரப்பினரும் விதிவிலக்காக நடந்தவர்கள் அல்ல. குலவி கூட்டுக்கு கல்லறிந்தால் குலவியல் கொட்டும் என்று நான் பதில் கூறியிருந்தேன். அந்த தற்கொலை தாக்குதலுக்கு பின்னரே அன்றைய ஜனாதிபதி சந்திரிய அம்மையாருடன் வாதாடி நாங்கள் ஜால்குடா நாட்டிலும் கால் பதித்தோம். அவலப்பட்டு நின்ற எமது மக்கள் பெருமளவில் திரண்டு எம்மை தேடி வந்தனர். தாம் இதுவரை மாவீரர்களின் கல்லறைக்கு தீபமேற்றியவர்கள் என்றும் ஆனாலும் எம்மிடம் இன்று நம்பிக்கையோடு தாம் வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள். மனம் திறந்து பேசிய எமது மக்களை நான் ஆரத்தழுவி அன்பு காட்டி வரவேற்றேன். அவர்கள் புலியோ அன்றி வேறவரோ என்று பேதம் பார்க்காமல் அனைவரும் தமிழர் என்ற அடிப்படையில் அவர்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தேன். காணாமல் போனவர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி படுகொலியில் புதைக்கப்பட்டவர்களுக்கும் நீதி விசாரணை வேண்டும் என குரல் எழுப்பினோம். காணாமல் போன எமது தமிழ் உறவுகள் 650 பேர்களின் பெயர் பட்டியலை தயாரித்தோம். காணாமல் போனோர் பெற்றோர் பாதுகாவலர் சங்கத்தை உருவாக்கினோம். அந்த அமைப்பின் ஊடாக வெகுஜன போராட்டங்களை முதன் முதலில் தொடங்கி வைத்தேன். படையினரின் பிரசன்னத்தின் மத்தியிலும் வெகுஜன போராட்டங்களை நடத்தும் துணிச்சலை எமது மக்களுக்கு முதன் முதலில் அன்றே ஊட்டியவர்கள் நாங்கள். காணாமல் போனோர் பட்டியலை ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாருக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் சமர்ப்பித்தோம். நாடாளுமன்றத்தில் மட்டுமன்றி சர்வதேச அரங்கிலும் குரல் கொடுத்தோம். அவைகளை அம்பலப்படுத்தினோம். அதன் மூலம் காணாமல் போதலையும் கைதுகளையும் முடிந்த அளவு கட்டுப்படுத்தினோம். அப்போது இன்று எம்மீது அவதூறு பொழிபவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள்? 1996 செப்டம்பர் 7 படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி விவகாரம் குறித்தும் நாமே அதை வெளி உலகுக்கு அம்பலப்படுத்தியிருந்தோம். 1998 ஜூலை 3 கிருசாந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச என்பவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் நாம் பெரும் பங்காற்றி இருக்கின்றோம். அதேபோல் 1999 டிசம்பர் 28 படையினரால் பாலியல் வன்புணர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட புங்குடுதீவு சாரதாம்பால் விடயம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அம்பலப்படுத்தியதோடு மட்டுமன்றி அந்த இறுதிக்கிரையே கூட ஒரு கண்டன நிகழ்வாக நாமே நடத்தியும் இருந்தோம். அது மட்டுமன்றி 17/5/1997 அம்பாறையில் கோணேஸ்வரி என்ற தமிழ் யுவதி படையினரால் பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட போதும் நாமே நாடாளுமன்றத்தில் அதை கண்டித்து குரல் எழுப்பி அம்பலப்படுத்தியிருந்தோம். மிர்சிவில் கிராமத்தில் 2000 டிசம்பர் 20 தமிழ் பச்சளம் பிஞ்சுகள் உட்பட எமது மக்களில் 8 பேர் படையினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்று அந்த கோர படுகொலை சம்பவத்திலிருந்து தப்பி வந்த பொன்னுத்துறை மகேஸ்வரன் என்பவர் அடைக்கலம் தேடி வேறெங்கும் சென்றிருக்கவில்லை. எமது அலுவலகம் நோக்கியே அவர் ஓடி வந்திருந்தார். இன்று எம்மீது அவதூறுகள் பரப்புவோர் கூறுவது உண்மையென்றால் அன்று மிர்சிவில் படுகொலையில் இருந்து தப்பித்து வந்தவர் எமது அலுவலகம் தேடி வந்திருக்கவே மாட்டார். சாட்சி சொல்ல அச்சப்பட்ட அந்த நபர் நின்றபோது அவரை பாதுகாத்து வைத்திருந்து நீதிமன்றத்திற்கு கூட நாம் பாதுகாப்பாக அழைத்து சென்று வந்திருக்கின்றோம். அவருக்கு சாட்சி சொல்லும் துணிச்சலை நாம் கொடுத்திருந்தோம். இதன் காரணமாகவே சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரியான சுனில் ரத்நாயக்கா என்பவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது மட்டுமன்றி யுத்த காலத்தில் கைது செய்யப்பட்ட 100 இளைஞர் ஜோதிகளை சட்டத்தாரணி மகேஸ்வரி வேலாயுதம் அவர்கள் ஊடாக மனித கௌரவத்திற்கான மன்றம் அமைத்து இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்கி அவர்களை சிறை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்தவர்களும் நாம் மட்டுமே. சிறை கைதிகளை மீட்பது மட்டுமன்றி காணி சுவியரிப்புகளை தடுத்து நிறுத்துவது, புனர்வாழ்வு, புனரமைப்பு, வேலைவாய்ப்பு, அபிவிருத்தி, அன்றாட அவலங்களுக்கான தீர்வு, அது மட்டுமன்றி அரசியல் தீர்வென மக்களின் அனைத்து அபிலாசைகளையும் எமது மக்களுடன் நின்றிருந்தோம். எமது தலைகளுக்கு மேலாக செல்வீச்சுக்கள் நடத்தப்பட்ட போதும், கால்களின் கீழே கண்ணி வடிகள் புதைக்கப்பட்டிருந்த போதும், துப்பாக்கிகளும் மனித வடிகுண்டுகளும் அம்மை அச்சுறுத்திய போதும் கூட நாம் அன்று மக்கள் மத்தியில் நின்றிருந்து அழிவு யுத்தத்தில் அவலப்பட்டு நின்ற எமது மக்களை காப்பதற்காகவே எம்மீது அர்த்தமற்ற வகையில் அரசியல் காற்புணர்ச்சியின் பெயரால் அவதூறுகளை பரப்பி வரும் பொறுப்பற்ற தமிழ் அரசியல் கட்சிகள் போல் எமது மக்களை அவலப் பெருங்காட்டில் அந்தரித்து நின்றபோது நாமும் கொழும்பிலும் தமிழ்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உல்லாச வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்திருந்தால் இவ்வாறான பழிகளை எம்மீது எவராலும் சுமத்தியிருக்க முடியாது. வலி சுமந்த மக்களுடன் நின்றும் நாம் நின்றவர்கள் என்பதாலேயே இன்று நாம் பழி சுமந்து நிற்கின்றோம். பாவம் ஒரு பக்கம், பழி இன்னொரு பக்கம். இதுவரை எம்மீது சுமத்தப்பட்டு வந்த பல்வேறு பழிகளிலிருந்து வரலாறு எம்மை விடுவித்து வந்திருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எம்மீது சுமத்தியிருக்கும் அவதூறுகளை உண்மையென அவர் ஒப்புவிக்க முடியுமானால், வெறுமனவே கூச்சலிட்டுக் கொண்டிருக்காமல், உங்களுடைய அரசு, நீங்கள் கொண்டு வந்த ஆட்சி என்று கூறும் நீங்கள், அதை வைத்து ஏன் உங்களால் எம்மீதான ஒரு விசாரணையை நடத்த முடியாமல் இருக்கின்றீர்கள்? சில மாதங்களுக்கு முன்னர் இதே சபையில் அவர் இது தொடர்பான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் கேட்டார், அந்த விவரங்களை தன்னிடம் தந்தால் தான் அதற்கான விசாரணையை மேற்கொள்ளலாம், உண்மை நிலைமையை வெளியுலகுக்கு கொண்டு வரலாம் என்று கேட்டிருந்தார். ஆனால் இதுவரை என்ன நடந்தது என்பது கௌரவ அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுக்கே வெளிச்சம். தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விட்டால் நீங்கள் வாக்குகளை அபகரித்து அரசியல் பிழைப்பு நடத்த காரணங்கள் இல்லாமல் போய்விடும். அதுபோலவே எம்மீது அடிக்கடி அவதூறு பரப்பும் நீங்கள் எம்மீதான நீதி விசாரணையை நடத்தி அதற்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டால் தொடர்ந்தும் உங்களால் எம்மீது அவதூறுகளை பரப்ப காரணம் இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் உங்களால் எதையும் பேசி பிழைப்பு நடத்த மட்டும் முடியுமே தவிர எதையும் சாதித்து காட்ட வக்கற்றவர்கள் என்பதையே நீங்கள் மெய்ப்பித்து வருகின்றீர்கள். உங்கள் அரசியல் பிழைத்த வைத்து தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வைத்தான் உங்களால் காண முடியவில்லை. அதே அரசியல் பிழைத்த வைத்து அடுத்தவர் மீதான உங்கள் அவதூறுகளுக்கு ஒரு நீதி விசாரணையாவது நீங்கள் நடத்தி காட்டலாமே என்றுதான் உங்களிடம் சவால் விடுத்து கேட்கின்றேன். நான் தயாராகவே இருக்கின்றேன், நடத்துங்கள் நீதி விசாரணையை. அடுத்தவர்கள் மீது அவதூறு பரப்பும் இவர்கள் அதற்கு ஆதாரம் கேட்டால் துணைக்கு அழைப்பது விக்கிலீக்ஸ் இணையத்தையும் தமது பினாமி ஊடகங்களையுமே. மேற்குலகு வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இங்கு வருவார்கள், இலங்கையில் என்ன நடக்கிறது என்று அவர்கள் சிலர் நேரில் எங்கும் சென்று ஆராய்வதில்லை. தாம் சந்திக்கும் தமிழ் அரசியல் கட்சிகள் அவிழ்த்துவிடும் அடுத்தவர்கள் மீதான அவதூறுகளையே தகவல்
என்று
நாடுகளுக்கு சில ராஜதந்திரிகள் அதை அனுப்புவார்கள். அந்த தகவல்களை திருடியே விக்கிலீக்ஸ் வெளியிட்டு பரபரப்பு காட்டும். ஆகவே எம்மீது சேரடித்து தோற்று போன விக்கிலீக்ஸ் செய்தியாளர்களான தமிழ் கட்சி தலைவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழரின் விடுதலைக்காக சிறு இறகை கூட இழந்திருக்காத கூரை கோழிகள் என்று புலிகளின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துவது ஏன் என்று கேட்கின்றேன். மனித குல நாகரிகமே வெட்கி தலைகுனியும் வகையில் கிளிநொச்சியில் சமூக சீரழிவில் ஈடுபட்டு புலிகள் இயக்கத்தால் கைது செய்யப்பட்ட இவர் இன்று தானும் ஒரு புலி என்று கூறி மக்களுக்கு புலுடா விடலாமா என்று நான் கேட்கின்றேன். அண்ணன் தங்கை அப்பு ஆட்சி பாட்டன் பூட்டி கட்டி வளர்த்த தமிழ் பண்பாட்டின் பாரம்பரியத்தையே பக்கி தலகுனிய வைத்து விறகட்டை வீரன் தமிழர் பண்பாடு குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் பேச அருகதை உள்ளவரா என நான் கேட்கின்றேன். புலிகளின் பயிற்சி பாசறையிலிருந்து தப்பி வருவதற்கு அவர் அதற்கு பரிகாரமாக தன்னிடம் கல்வி கேட்ட மாணவ செல்வங்களை பயிற்சி முகாமில் பயணம் வைத்துவிட்டு வந்திருந்தார். இது சுத்த குற்றம் இல்லையா என்று கேட்கின்றேன். சந்தர்ப்பம் பார்த்து புலிகளிடமிருந்து தப்பி வந்த பொதுமக்களிடமிருந்து சேகரித்த செஞ்சிலுவை சங்கம் வாகனத்தின் ஊடாக படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் நுழைந்தாரே, அந்த அதற்கு விசாரணை இல்லையா என்று கேட்கின்றேன். சிங்கமுகம் இரட்டை முகவராக செயல்பட்டு தன்னை கைது செய்ய புலிகள் இயக்கத்தை பழிவாங்க செஞ்சோலை சிறுவர் இல்லத்தை புலிகளின் பயிற்சி முகாம் என்று அரசுக்கு தகவல் வழங்கியிருந்தார். இதற்கு நீதி விசாரணை இல்லையா என்று கேட்டு
கௌரவ உறுப்பினர்களே, உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது.
இன்னும் அரை ஒரு நிமிஷத்தில் முடிக்கின்றேன். பலருக்கு தெரியாத ரகசியம், 2009 இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களை திறமறவில் சந்திக்க முனைந்ததுதான். இன்று கூட பேசுவது தமிழ் தேசியம், திறமறவில் அரசுடன் நடத்துவது தேனிலவு. இறுதியாக உனது கண்களை மறைக்கும் மரக்குற்றியை அகற்றிக்கொள், பிறரது கண்களை மூடும் சிறு மரதூசிகள் உன் கண்களில் தெரியும். எம்மீது அவதூறு பரப்புவோருக்கு இதை நான் கூறிக்கொண்டு இத்துடன் முடித்தாலும் தொடரும் என்று கூடி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி.
பயணியில் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களிலும் 13 வினாடிகளும் தான் முடிந்திருக்கின்றது. இடையில் நீங்கள் மாற்றுகின்ற நேரமும் சேர்த்து கடந்த நேரமும் நான் மேலுக்கு அதை விசாரித்த பொழுது இங்கு இருக்கக்கூடிய அந்த நேரம் குறிப்பதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக நான் இன்றைக்கு கூறி வைத்துக் கொண்டு நாளைக்கு சம்பந்தமா நான் சபாநாயகரிடம் கதைக்கின்றேன். நன்றி.
நாங்கள் இந்த மணிக்கூடின்படிதான் உங்களுக்கு நேரம்
உறுதிப்படுத்த வேணும். ரெண்டு மூன்று தரம் எனக்கு இது நடந்திருக்கு. என்னுடைய மணியில கிட்டத்தட்ட 15-13 செகண்ட் தான் முடிந்திருக்கின்ற. சரி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி கதைக்கலாம். நன்றி.
நன்றி. இளங்கட்ட சாரி இன்று அமர சேன 30 வினாடி 9
பூமிஸ்ருதி மூலாசனை மந்திரி துமணி இதாமத்ம அபநாயன சம்வர்தன பணத்து யாட்டத்தை வதகாத் நியோக துணாக் அது சம்மத்து கருகான் அதன் அவஸ்தாவு மமி தன்னை அபநாயன ஆதாயம் அரமுணு கருகாத் ஆர்த்திகாக தீன ரட்டக விஷால வசியம் அப்பி திதாஸ் பகலவே அப்படி மே ரட்ட ஆப்பகு பாருகான் கூட விஷால அபியோகியாக குணா விஷால வசியம் அபநாயன கடா வெட்டல திபுணா அபநாயன துர்வல விழா திபுணா விசேஷம் அப்படி ஆனாயன பமனாக் மத எப்பன ஆர்த்திகேக்கு உருமக்கல்வன் விழா திபுணா அப்படி ஏ காலே அப்படி தக்க முக்குன்வன் கங்கும் மிட்டிய பவா விதேசவளின் கேன கதி அப்ப ஆனாயன ஆர்த்திகாக் துல அப்படி ஆர்த்திகே ஹசரிச்ச ஆக்காரே அப்படி தக்க மே சியலு பாதக தெக்கு தயந்த மயக்கந்தராவ கெக்க ஏ விதேச ஆனாயன அப்பநாயன கிரியாவ துல நிரந்தரம் பாடுலபன ஆர்த்திகாக் துல மே வசர ஹதரக ஹதர ஹமாரக கால சீமாவ துல அப்படி ரஜய விஷால வசேன் விஷால பரிசிரமையாக யுதல மே அப்பநாயன திரிமத்கர வடி ஆதாயம் லபாகனிமே கிரியாவளியிட்டு விஷால வசேன் சம்பந்தலா இன்னும் விசேஷம் அப்படி தக்க லோகே அப்படி தெக்க கந்தனு கருப்பு லோகே அப்பே நிஷ்பாதன மிலதி கண்ணா பரப போஹோ போசாத் ரட்டவால் யூரோப்பிய ரட்டவால் எக்க அப்பே இத்தாமத்ம ஹொந்த ராஜ தாந்திரிக சபதத்தாவே அக்திமுனே ஹபை மே ஆண்டு ஆப்பு முழும அவஸ்தாவில் இருந்தா லோகே யூரோப்பிய சமக விஷால ராஜ தாந்திரிக சபதத்தா ராசிய குண்டகா கனிமின் அப்பே அப்பநாயன சந்தா விளந்த போல புலூர்கர கனிமீன் ஹொந்த விளந்த கனதின் சா ஹொந்த ராஜ்ய பிரதிபத்தி ராமுவாக் துல மே கட்டையத்து அரகனுகியா இதோட அப்பிட்ட அப்பிட்ட ஹேக்கியுனா யூரோப்பே மத்த ஸ்தானம் அப்பிட்ட இவத் கரன் அப்பிட்ட ஹேக்கியாவாக் லம்புனா ஏக்கம ஏ துளிங் அப்பிட மத்த அப்பநாயன துளிங் விஷால ஆதாயம் அப்பே ராட்டட்டு அஹிமேராதி பிச்ச ஆதாயம் அப்பிட்ட ஆபஹு லபாகனிம் ஹேக்கியாவாக் அப்பிட்ட லம்புனா ஜிஎஸ்பி சகனே வகை தேவல் லோகத்தக்க ஹுதகலாவெலா கோத்ரிகவாதி விதியட்டு கணந்தனு கருப்பு ஏ ராஜ்யபால சங்கல்பேன் பெஹரவேலா ஜிஎஸ்பி சகனே வகை தேவல் அப்ப ரட்ட ஆனாயன அப்பநாயன கிரியாவளி ஏதி ஏ வினதசேஷ யகபாத் விதியட்டு தனாத்மக பாவத்வாகினே சந்தா அப்பிட்ட ஏ ஜிஎஸ்பி சகனே வகை கருணு காரணம் அப்பிட்ட தினாகனியமே ஹெக்கியாவ் அப்பிட்ட லபுனகினகத் மே அவஸ்தாவில் விசேஷம் கேணும் மே சியல்லம கலே கர் மூலாசனை மந்திரித்துவன் மே சியல்லம கலே சுபப்பத்தும் மல் வருசா நந்த நிவை மே ஆண்டு ஆபுதா இந்தல கல் வருசா விரோதத்தா பிளப்பாலி உத்கோஷன் இதுகோட்ட ஜனதாவகே அவிசை மே சியலு பாதகேன் சம்பாதகேன் நிக்க தமை லோகே புராம மே ரஜே பிரிபந்தவ அபகீர்த்தியக் பத்ருவாகரின கண்டாயமக்கேக்க கேட்டமின் தமை அப்படி மே அப்பே ஏ அப்பநாயன வடிதூணு கிரிம கிரியாவளியிட்டு அப்படி சம்பந்தம் உனி இது ஏக்கம விசேஷ ரஜா கட்டியட்டு அப்படி விஷால வசியம் அப்படி பாதாயல் விசேஷம் மே ரஜே கதகரப்பு ஏ கால சீமா துல அப்படி சுவாவிக ஆபதா விவசன ராசிக்கு அப்படி முகனதன சித்த உணா கம்வத்துர தவந்த கம்வத்துர ஊதுருவோட்டு அப்படி முகனதன சித்த உணா இதோட தவந்த நியங்கோட்ட டிஸ்ட்ரிக் துலாகட்ட கம்வத்துர எத்தி டிஸ்ட்ரிக் துலாகட்ட நியங்கோட்ட மூணதெத்தி ரட்டே எக்க கோணக்க நியங்க எக்க கோணக்க தேவந்த கம்வத்துர மே வகை சுபாவிக ஆபதாவல் அப்படி முகனதன சித்த உணா மே நிசாம் அப்பே கிருஷிகர்ம ஆர்த்திக துல கிருஷிகர்ம நிஷ்பாதனை அப்பே ரினமட்டம் கட்ட அப்படி யானர் சித்த உணா මේ සියලු බාධක සම්බාධකත් එක්ක තමයි මේ ආර්ථිකය අපි ඇදගෙන ආවේ. මේ අපනයන ක්‍රියාවලියන් දිරිමත් කරමින් මේ කටයුතු අපි සකස් කරගෙනම ඉන්න ආවේ. ඒකම තමයි අර පාස්වෙනිදා සිද්ධ වෙච්ච බෝම්බ ප්‍රහාරය. මේ බෝම්බ ප්‍රහාරය කියන කාරණය තුලත් මම හිතන්නේ අපේ රට විශාල වශයෙන් ආපස්සට ගියා. සංචාරකයන්ගේ පැමිණීමෙන් පටන් ගත්තාම ගමේ ඉන්න එළවලු පළතුරු වෙළෙන්දගේ තිබිච්ච ව්‍යාපාරයෙන් පටන් ගත්තාම ඒ රථ වාහන සංචාරක ව්‍යාපාරයේ ඉන්න ඒ සියලු දෙනාගෙන් පටන් ගත්තාම කුඩා ප්‍රමාණ පරිමාණයේ තේ කඩේටත් ඒ සහරයන්ගේ බෝම්බය වැදුනා. ඒ සියල්ල තුල අපේ රටේ ආර්ථිකයට විශාල වශයෙන් හානියක් සිද්ධ වුණා. අපනයන ආනයන ක්‍රියාවලිය තුලත් මම හිතන්නේ මේක විශාල වශයෙන් බලපෑවා කියන එකත් මේ අවස්ථාවේදී අපි කියන්න ඕනේ. හැබැයි ඒකම අපි පිළිගන්න කාරණයක් තමයි අපනයන වැඩි කරන්නට නිෂ්පාදනය කරන්න ඕනේ. අදටත් අපි සෑහීමකටපත් වෙන්නේ නැහැ. නිෂ්පාදනය කරනකොට සියලුම දෙනා එකම දෙයක් නිෂ්පාදනය කරනවා. අන්තිමට ඒ නිෂ්පාදනය අලෙවි කරගත නොහැකිව සුරක්ෂිත කරගත නොහැකිව ඒවා කුණු කොල්ලට යනවා, එහෙම නැත්නම් කුණු බක්කියට යනවා, එහෙම නැත්නම් ඒවා විශාල වශයෙන් විනාශ වෙලා යනවා. ඒක අපේ රට කැටියට අපිට ආදායමක් ලබා ගැනීමට හැකියාවක් නැහැ. මේ සඳහා ඇතිවිය යුතු ක්‍රම සහ විධි දියුණු විය යුතුයි කියන එකත් මම මේ අවස්ථාවේ විශේෂයෙන් කියනවා. පළතුරු වගේ දේවල්, එළවලු වගේ දේවල්, කුළුබඩු වගේ දේවල් කාලීනව ඒ වගේ ප්‍රතිපාති සැකසිය යුතුයි කියන එකත් මම කියනවා. ඒකම පොල්ටිකෝනේ ඉන්න පුද්ගලයේ කැටියට අද පොල් කර්මාන්තය විශාල වශයෙන් පසුබැහැලා තියෙනවා. මේ පොල් කර්මාන්තයේ පසුබැසීමත් එක්ක පාම් ඔයිල් ගෙන්වීම වැනි කරුණු කාරණා ආධාරමත් විය යුතුයි. අපේ පොල් කර්මාන්තය රැකගන්න නම් පොල් කර්මාන්තයේ ආශ්‍රිතව නිෂ්පාදනය කරන සියලුම ඒ ක්ෂේත්‍රයන් ආරක්ෂා කරගන්න නම් පොල් කර්මාන්තය සඳහා අපි වහාම කඩිනමින් අපිට විසඳුම් සෙවීමට අවශ්‍ය වෙනවා. ඒකම තමයි අපි අපේ දේශීය නිෂ්පා අපේ භෝග කජු වලටත් ඒ ඉරණ මත් උනා. ඉතින් ඒ පිළිබඳවත් මම විශේෂයෙන් මේ අවස්ථාවේදී කියනවා. එතකොට මේ ප්‍රමිතීන් පිළිබඳව කතා කරනකොට අපි ආවපු තේවල පොඩි ගුල්ලෙක් ඉන්නකොට ඒවා ප්‍රතික්ෂේප කරන්න පුළුවන් නම් යුරෝපයට. මම හිතන්නේ අපි යුරෝපයෙන් ගේන පාන් පිටිවල අපි ඒ කාලේ දැක්ක ගුල්ලෝ පිට ගුල්ලෝ. හැබැයි ඒවා හොඳයි. යුරෝපයෙන් එන ගුල්ලෝ හොඳයි, අපේ මෙහෙන් යන ගුල්ලෝ නරකයි. ඉතින් මෙන්න මේ වගේ කරුණු කාරණා පිළිබඳවත් මම හිතන්නේ අපි වැඩියෙන් අවධානය යොමු කරන්න ඕනේ. අපේ ගුල්ලා යුරෝපයට හොඳ නැත්නම් යුරෝපයේ ගුල්ලා අපිට හොඳ වෙන්නේ කොහොමද කියන කාරණෙත් අපි මෙතනදී මම හිතන්නේ අපි මේ අවස්ථාවේදී අවධානයට යොමු කරන්න ඕනේ. ඉතින් මේ සියලු දේවල් අරගෙන තමයි අපි දැන් මේ මැතිවරණයකට යන්න සූදානම් වෙන්නේ. අපි දැන් ජනාධිපතිවරණය පිළිබඳව දැන් මේ ලහිලහියේ කතා කරන අවස්ථාව. ජනාධිපතිවරණය වෙනුවෙන් දැන් ඇඳුම් අඳිනවා, ඇඳුම් මදිනවා, ඇඟට වඩා ලොකු ඇඳුම් අඳගෙන තියෙනවා, ඇඟට වඩා ලොකු ඇඳුම් අඳගෙන තියෙන අය දැන් ඇඳුම් කුඩා කරගන්න හදනවා. ඉතින් මේ වගේ ලොකු අරගලයක් යන අවස්ථාවක අපි ගරු මූලාසනයේ මන්ත්‍රමනේ මේ මෙන්න මේ දැන් ඊයේ සහ අද දැක්ක ආය තාපහ නීතියේ නැමීමක් අපේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මම හිතන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන මහතුමාගේ නායකත්වයෙන් යුත්
කණ්ඩායමේ තමයි තව විනාඩි 3ක් තියෙනවා.
ඔව් ඒ තමයි, බොහොම ස්තුතියි. දැන් අපි දැක්ක නීතියේ නැමීමක්. අපේ මේ පාර්ලිමේන්තුවේ අපි එතුමාටත් ඇත්ත වශයෙන්ම අපි නිවන්සුව ප්‍රාර්ථනා කරන්නට ඕනේ. කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ හිටපු මන්ත්‍රීවරයෙක් හැටියට ගරු ශාලේන්ද්‍ර දිසානායක මහතුමාට, අපේ දිස්ත්‍රික්කයේ හිටපු ජනතා නියෝජිතෙක් එතුමා මරණයට පත් වුණා. හැබැයි එතුමාගේ මරණයට පත්වීම සමගම කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ ඒ සඳහනේ මන්ත්‍රී ධූරයක් පුරප්පාඩු වුණා. එතකොට ඒ මන්ත්‍රී ධූරේ පුරප්පාඩු වෙනකොට ඒ මන්ත්‍රී ධූරේට ඊළඟ සුදුස්සා හැටියට හිටියේ ඩී.බී. හේරත් කියන එනමු පළාත් සභා මන්ත්‍රීවරයා වාර්යපොළ ආසනේ. හැබැයි මගේ ආසනයට එහා පැත්තේ ඩී.බී. හේරත් කියන මන්ත්‍රීවරයා තමයි ඊගාවට සුදුස්ස හැටියට හිටියේ. හැබැයි අද වෙනකොට අපි දැක්ක දැන් මේ නීතිය නැමිලා, නීතිය කරකෝල අතර අරගෙන ආයේ ආපහු නීතිය පොලේ ගහලා සාන්ත බණ්ඩාර කියලා මන්ත්‍රීවරයෙක් මේ පාර්ලිමේන්තුවේ හිටියා ජාතික ලයිස්තුවෙන් තේරිලා පත් වෙච්ච මෙන හදිස්සියේ සාන්ත බණ්ඩාර කියන මන්ත්‍රීවරයා ඉල්ලා අස්සනෝ. සාන්ත බණ්ඩාර කියන මන්ත්‍රීවරයා ඉල්ලා අස්සුරාට පස්සේ දැන් අපිට පේනවා මේ ඩී.බී. හේරත් කියන මන්ත්‍රීවරයාට යන්න තියෙන පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ධූරයට නීතිය නමලා අස්සෙන් කරකෝලා ඔය රංජිත් සොයිසෝගේ මන්ත්‍රීවරුන්ගේ කන අස්සෙන් ගහලා අන්න දැන් ආය ආපහු ඒ මන්ත්‍රී ධූරයට හැටි අපි දැක්කා. ඉතින් මේ අපි පුදුම දේවල් මේ පාර්ලිමේන්තුව තුළ දැක්කා. අපි කාලෙන් කාලට අපි ජන අගමැතිවරු දෙන්නෙක් ඉන්නවා දැක්කා. ඔව් පොලිස්පතිවරු දෙන්නෙක් තුන්දෙනෙක් ඉන්නවා අපි දැක්කා. එතකොට ජනාධිපති ලේකම්වරු සැරෙන් සැරේට අස් කරනවා අපි දැක්කා. අන්තිමට එහෙම කරපු අපටත් මේ ඊපෙරේදා මේ අපි ලක්ෂ 4ක් පඩි ගන්නවා ලක්ෂ 4ක් අටුප් ගන්නවා කියලා නැති කලාපත්‍රයක් ගහලා අපිනත් අරපු අවස්ථාවන් අපි දැක්කා. ඉතින් මම මේ රාජ්‍ය සොයස වගේ මහත්තුරුන්ගෙන් අහන්නේ දැන් මේගොල්ලෝ කියනවානේ දැන් එකතු වෙනවා කියලා. තමුන් නාන්සලා මේ පොට්ටුවේ කණ්ඩායමයි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ කණ්ඩායමයි දැන් සන්ධානයක් හැටියට එකතු වෙන්න කතා කරනවලු. මෙහෙම කොහොමද එකතු වෙන්නේ? එක අතකේ මල් මිටක් දීලා අර සාන්ත බණ්ඩාරලා වගේ අය ආපහු ඉල්ලාස් කරලා සාලින්ද බණ් දිසානායක මන්ත්‍රීවරයාගේ මන්ත්‍රීකමටත් බීබී හේරත්ලට මන්ත්‍රීකම් දෙන්න හදද්දි එක අතකේ මල් මිටක් දීලා අනිත් අතින් පිහියෙන් අයින මේ දෑතේ මල් පොත්තක් සහ අනිත් අතේ මේ දෙපාර්ශවයක් කොහොමද එකතු වෙන්නේ?
ගරු මන්ත්‍රීතුමා පොඩි පැහැදිලි කිරීමක් අපි කවුරුත් දන්නවා මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට ලක්ෂ 4ක පඩියක් හම්බ වෙන්නේ නැහැ කියලා. දැන් මම දැනගන්න කැමති ආණ්ඩුවේ පක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරුන්ට වෙනම ලක්ෂ දෙකක දීමනාවක් හම්බෙනවද නැත්නම් ලක්ෂ 191 150000 හරි 190000 හරි වෙනම දීමනාවක් හම්බෙනවද? අර කමිටු වල සභාපති වෙලා ඉස්සරහනේ එහෙම නැත්නම් හම්බුනාද කියලා?
මේ රාජපක්ෂ මහත්තයා කියවන එකවත් අපිට හම්බෙන්නේ නැහැ අඳුමතරනේ. එන්නේ නැහැ හම්බුනේ නැහැ. නෑ මගේ කාලය ගරු මන්ත්‍රීතුමනි. ඔව්
වැරදි විදියට අර්ථ නිරූපණය කරන්න එපා. මේ ඊයේ පෙරේද ඇවිල්ලා තියෙනවා කැබිනට් එකට යෝජනාවක් අධීක්ෂණ මන්ත්‍රීවරු 60 දෙනෙකුට ලක්ෂ 2 බැගින් දෙන්න කියලා. ඒකට තමයි ජනාධිපතිතුමා ඒක තමයි ප්‍රතික්ෂේප කරලා
තියෙන්නේ.
එහෙම නැතුව මේ වෙන දැන් අපිත් පිළිගන්නවා මේ මන්ත්‍රීවරුන්ට ඔය ලක්ෂ 3-4 එහෙම හම්බෙන්නේ නැති බව අපි පිළිගන්නවා.
නෑ ඒක තමයි.
නමුත් මේ යෝජනා දැන් කැබිනට් මණ්ඩලයට ඇවිල්ලා තියෙන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ වැඩි කිරීමක් නෙමෙයි. නෑ ඒක වැරදි. නෑ ලක්ෂ 4ක් ගන්න නෑ. මම ඒක පිළිගන්නවා. මම ඒක පිළිගන්නවා ලක්ෂ 4ක් ගන්නෙත් නෑ. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් වෙනුවෙන් මේ ආපු යෝජනාවත් එක තමයි කතාව ගිහින් තියෙන්නේ. ලක්ෂ 2 බැගින් මන්ත්‍රීවරු 60 දෙනෙකුට
ඒක අපිට
දෙවීමක් කරන්න කියලා ආපු යෝජනාව. මම ඒක පැහැදිලි කර ගැනීමක් කරේ.
අපි මෙච්චර කාලයක් තමුන්නාන්සලා අපේ ආණ්ඩුවේ ඇමතිකම් දරද්දි අපි මෙච්චර කාලයක් ගරු මන්ත්‍රීතුමා අපි අතින් ගාලා තමයි හරක් බැලුවේ. තමුන්නාන්සලාට වගේ අපිට යාන වාහන නිල වාහන මුකුත් ලැබුණේ අපි පහුගිය අවුරුදු 4-5 කාල සීමාව තුලත් අපි අතින්
ගාලා කරුවා.
ගරු මන්ත්‍රීතුමා මගේ කාලේ ගත්තා මට. Two minutes. දැන් මම අහන්නේ නෑ මගේ කාරණේ මේක නෙමෙයි මේ mantri වැටුප් නෙමෙයි. I want two minutes. හරි සිද්ධි. This is my time. I want 2 minutes. දැන් මම අහන්නේ විශේෂයෙන් මේව හොඳ වැඩද? දැන් අපි කරන වැඩ හෝ ජනප්‍රියතාවයේ මත දිස්ත්‍රික් මනාප ලයිස්තුවේ අපි ඊළඟට ඉන්නවා නම් ඒ mantri ධූරය තුල ඒකට අයිතිවාසිකමක් කියනවනම් මේ වගේ යටින් ගහන එක මේ වගේ යටින් අරින එක හොඳ වැඩක්ද? එතකොට මෙහෙම එක අතකින් මල් මිටක් තියාගෙන එක අතකින් පිහියක් තියාගෙන ඉන්න කණ්ඩායම් දෙකක්ද දැන් මේ ඉදිරි ජනාධිපතිවරණයදී එකඟ වෙන්න යන්නේ? ඒ අයද මේ එකතු වෙන්න යන්නේ? දැන් පොහොට්ටුවේ තමුන් මම නෑ ඒකයි තමුන්නාසලා පොහොට්ටුවේ කණ්ඩායමත් එහෙමනේ. දැන් බලන්නකෝ තමුන්නාසලේ කණ්ඩායමේ කොච්චර ජේෂ්ඨ ඉන්නවද? අර කුමාර් වේල්ගම් මහතුමා මොනතරම් ජේෂ්ඨද තමුන්නාසලේ කණ්ඩායමේ? දැන් මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගෙන් පස්සේ එතුමාගේ ඇවෑමෙන් තමුන්නාසලට තිබුණානේ දැන් තමුන්නාසලගේ ජේෂ්ඨයෙකුට දෙන්න. දැන් කුමාර වේල්ගම් මහත්තයා වගේ එහෙම නැත්නම් අඩුමදර මේ චමල් රාජපක්ෂ මහත්තයලා වගේ පොහොට්ටුව කරන්නෙත් කොලේ ඇදලා යටින් ගහන එක. තමුන්නාසලගේ ශ්‍රී ලංකා නිදහස්පක්ෂය කරන්නෙත් යටින් ඇදලා කොලේ ගහන
එක. මේ
වගේ අතකින් මල් මිටක් අතකින් පිහියක් තියාගෙන ඉන්න දෙපාර්ශවයක් කොහොමද එකට එකහ වෙලා ජනාධිපතිවරණයට යන්නේ කියන එකත් මම මේ අවස්ථාවේදී අසමින් මගේ වචන ස්වල්ප අසම් කරනවා.
Sudhir.